இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு பாழாக்கும் அருவறுப்பு. பாழாக்கும் அருவறுப்பு, நிற்கத்தாகாத இடத்துல நிற்க காணும்போது அப்படிங்கிற வார்த்தையை நாம் அநேக தடவை கேட்டிருக்கிறோம். ஆனால் என்ன அந்த பாழாக்கும் அருவறுப்பு? ஆனால் அது பரிசுத்த ஸ்தலத்தில் நின்றுட்டுருக்குது. அப்போ பாழாக்கும் அருவறுப்பை பற்றி சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்ப்போம். மத்தேயு 24:14-16
நீங்கள்
இப்படி அநேக காரியங்கள் கீழே வந்துகிட்டா இருக்குது. முதல்ல பாழாக்கும் அருவறுப்பு அப்படிங்கிறது என்ன? இந்த பாழாக்கும் அருவறுப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமாக வச்சிட்டாரு. இது பூலோகம் எங்கும் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ உண்மையான ஒரு முடிவை கொண்டு வரணும்னா இந்த பாழாக்கும் அருவறுப்பை பற்றி சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக, கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி, குறிப்பாக கிறிஸ்தவங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கப்படும். அது இப்போ முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்போது தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருனா, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்திலேயே நிற்க காணும்போது. இது பரிசுத்த ஸ்தலத்தில் தான் நின்றுட்டுருக்குது. அப்போ தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தானியேல் 8:10-14 வாசிப்போம். தானியேல் 8:10-14
அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி
அவரிடத்தில்
இருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பழகடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் விதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். அவன் என்னை நோக்கி, 2300 ரா பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான்.
போதும், இது பரிசுத்த ஸ்தலத்துல நிக்குது. அது நிக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணிருக்கு? இப்ப வாசத்துல நம்மளுக்கு என்ன புரிஞ்சது சொல்லுங்க பாப்போம். அதுக்கு
முன்னால
அதிபதி யாரு? சரி, சேனையின் அதிபதி யாரு? இல்ல, மிகாவேல். ஆமா, அப்போ அந்த வரைக்கும் உயர்த்தி பெருமை பாராட்டியிருக்கு. பெருமை பாராட்டி முதல்ல என்ன பண்ணியிருக்குன்னா, அன்றாட பலியை நீக்கியிருக்கு. அன்றாட பலி தினந்தோறும் செய்ய வேண்டிய காரியங்கள், அதைய முதல்ல கீழே தள்ளிடுச்சு. கீழே தள்ளினதோட சத்தியம் தரையிலே மிதிக்கப்பட்டது. தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைகளை மறந்தாச்சுன்னா அவன் மனுஷனே இல்லை. அதே மாதிரி பரிசுத்த ஸ்தலத்தில் தினந்தோறும் செய்ய வேண்டிய காரியம் செய்யப்படாமல் போகும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அது பாழாக்கும் அருவறுப்பு அங்கே இருக்கிறது. அப்போ அன்றாட பலியை தள்ளி சத்தியத்தை தரையிலே மிதித்தது. அப்போ திரும்பவும் எத்தனை நாள் ஆகுது சுத்தமாகிறதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது 300 வாப்பகல் காண கணக்கு போட்டோம்னா சுமார் 6 வருஷத்துக்கு மேலே வருது. அப்போ சாட்சியாக அறிவிக்கப்பட்டதுலேருந்து சுமார் 6 வருஷம் 6.5 வருஷத்துக்கு மேலே தான் இது சுத்திகரிக்கப்படும். இன்னொரு வசனம் பார்ப்போம், தானியேலில் தானியேல் 11:30-31.
அவனுக்கு விரோதமாக கித்தீமின் கப்பல்கள் வரும், அதனால் அவன் மனநோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழுப்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட வழியை நீக்கி பாழாக்கும் அருவறுப்பை அங்கே வைப்பார்.
எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். யாரு? சாத்தான். அப்போ பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவனுக்கு தான் தெரியும் எப்படி பாழாக்கும் அருவறுப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் சாபிக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். யாருக்கு? பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களுக்கு தெரியும். ஏன்னா உண்மையானது எது, அதுக்கு பதிலாக போலியானது எப்படி மற்றவன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கலாம் அப்படிங்கிறத யாருக்கு நல்லா தெரியும்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்கள் அல்லது பின்மாறி போனவர்கள் அல்லது ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டு மறுதளித்து போனவர்கள் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தான் பரிசுத்தலத்துக்குள்ளே போய் அன்றாட பலியை நீக்கிறான். அன்றாட பலியை நீக்கினாவே போதும், தானாக பாழாக்கும் மறுவறுப்பை அங்கே வச்சாச்சு. தானியேல் 12:10-13 வாசிப்போம்.
அநேகர் சுத்தமும் மென்மையும் ஆக்கப்பட்டு உடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாடபடி நீக்கப்பட்டு பாழாக்கும் மறுவருக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ நிலைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான்.
போதும், ஆண்டவர் தானியேல் தீர்க்க தரிசிக்கலாம் சொல்லிட்டாரு, ஆனால் அது என்னன்னு வெளிப்படுத்தி கொடுக்கல. ஆனால் பாழாக்கும் அருவறுப்பு பரிசுத்தலத்தில் நிற்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அநேகர் சுத்தமும் மென்மையமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அப்படின்னா ஞானவானாக இருந்தால் மட்டும்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்கும் அருவறுப்பு நிற்கிதுங்கிறது அவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவனெல்லாம் என்ன பண்ணுவான், அந்த பாழாக்கும் அருவறுப்பை பார்த்துக்கிட்டு சேர்ந்துட்டு என்ன பண்ணுவான், ஞானவான்கள் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க, அது பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. மற்றவன் என்ன
பண்ணுவான்
அப்படின்னா
என்ன,
கும்பலோட கும்பலாக இல்லை, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பாழாக்கு மறுவறுப்பை பார்த்து சந்தோஷித்து மகிழ்ந்து கை கட்டி அதுக்கு ஆராதனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஞானவான்கள் இதென்ன, நான் இதுக்கு போயிட்டு இப்படி ஆராதனை பண்ணுறாங்களேன்ட்டு அவன் வெளியே ஓடி போயிடுவான். சரி, பாழாக்கும் அருவறுப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம வேதத்திலிருந்து அது என்னங்கிறத பார்க்கலாம். முதலாவது பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நிற்கணும், அது நிற்காமல் இருக்கும்போது வேறு எல்லாம் வந்துடும், உலகத்தில் இருக்கிற எல்லாமே உள்ளே வந்துடும். பரிசுத்த ஸ்தலத்தில் எது நிற்க வேண்டும், எது இருக்க வேண்டும், நீதி, அதுக்கப்புறம் இல்லை, முதலாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரத்தில் யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் தினந்தோறும் போய் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. லேவி உள்ளே போக முடியாது, ஆசாரியன் மட்டும்தான் முதலாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம், லேவியர்கள் போக முடியாது. லேவியர்கள் அந்த ஆசிரியப்பு கூட்டத்தினை வேலைகளை செஞ்சுக்கலாம். அதுக்கு நாலு குரூப்பாக பிரிச்சிருக்காரு, தூக்கிட்டு போகிறதுக்கு ஒருத்தன், அந்த கூடாரத்தை நிறுவுறதுக்கு ஒருத்தன், அப்படியே தனித்தனியாக மோசடிட்ட ஆண்டவர் அந்த வேலைகளை கொடுத்துருக்காரு. சரி, அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நிற்கும்? அப்போ ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலத்தில் வேறு சில காரியங்கள் இருக்கும். இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன காரியம் நிற்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா போதும், அது இல்லாமல் நிற்கிறது எல்லாமே பாழாக்க மறுவருப்பு. பரிசுத்தலத்தில் என்னென்ன நிற்கும் யாருக்கும் தெரியாது. ஆ, என்ன என்ன சொல்லணும்? ஆஹா, இல்லை, பைபிள் படி என்ன அங்கே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஸ்தலத்தில் பலவித பொருட்கள் இருக்கு, நிற்கப்பட்டிருக்கு பெட்டி. அது வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. தண்ணி தொட்டு வெளியே பலிகள், அது பலிபடுத்திக்கிட்ட தூபகலசம், அதுவும் உள்ள ரெண்டாம் கூடாது மகா பரிசுத்த ஸ்தலத்தில். சரி, எபிரேயர் 9 1-2 வாசிப்போம்.
என்னென்ன
இருக்குதுன்னா, குத்து விளக்கு, அதை மறந்தாச்சு. குத்து விளக்கு எதுக்குன்னா, அங்க எப்பவுமே வெளிச்சமா இருக்கிறதுக்கு. எனக்கு குத்து விளக்கு எரியலையே, அதனால தான் நம்மளுக்கு தெரியல. குத்து விளக்குக்கு தான் எப்போ வேலை, தினந்தோறும் வேலை. ஆ, இருக்காங்க. ஆ, மேஜையில் தேவ சமூகத்துக்கு அப்பத்துக்கு எப்போ வேலைன்னு கேட்டிங்கன்னா, அது ஓய்வு நாள் தோறும். முதலாவது தினந்தோறும் நடக்க வேண்டிய வேலையை கவனிச்சாச்சுன்னா, அப்புறம் ஓய்வு நாள் தோறும் நடக்க வேண்டிய வேலையை நல்லா கவனிக்கலாம். இப்போ தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலையை யார் விட்டுட்டான்? ஆசாரியன் விட்டுட்டான். தினந்தோறும் என்ன வேலை
செய்வான்?
இல்லை, திரியெல்லாம் போட்டிருக்குது, வழக்கெல்லாம் எப்பவும் ரெடியாக இருக்குது. ஆ, எண்ணெயை மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அவன் ஒன்றும் சரி பண்ணுன்னு அவசியம் இல்லை. எண்ணெய தினந்தோறும் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஓய்வு நாள் தோறும் மேஜையின் மேலே அந்த தேவ சமூக தப்பங்களை அடுக்கி வைக்க வேண்டும். எபிரேயர் 9:6 முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இதுதான் அன்றாட பலி. இந்த அன்றாட பலியை நீக்கினா என்ன நடக்கும்? இல்ல, இருட்டாயிரும். அன்றாடம் செய்ய வேண்டிய வேலையை செய்யலனா இருட்டாயிரும். அதான் நம்மளுக்கு மூளை சரியா வேலை செய்யறதில்லை. புத்தி கூர்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, விளக்கு எரியல. தினந்தோறும் வேதத்தை படிக்கணும், தினந்தோறும் சிந்திக்கணும். சிலவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில் ஏறவே ஏறாது, ஏன்னா அது விளக்கே இல்லை. விளக்காக இருந்தால் தானே அதில் எண்ணெய் ஊற்ற முடியும். அப்படி தினந்தோறும் நித்தமும் பிரவேசிப்பார்கள். இல்லை, வேதத்தில் இருந்து இருக்குல்ல, ஆசாரியனுக்கு அதுதான வேலை. ஆசாரியனுக்கு அதுதான வேலை. அவன் மற்றவங்களுக்கு சொல்கிறானே இல்லையா, அவன் விளக்கு பற்ற வச்சானே வெளிச்சம் எல்லாத்துக்கும் போய் சேருமில்ல. அப்போ வசனம் சொல்லுது, விளக்கு தண்டை கொளுத்தி விளக்கை கொளுத்தி தண்ணின் மேல் வைப்பார்கள். அது மற்றவர்கள் எல்லாத்துக்கும் பிரகாசமாக இருக்கும். அங்கே பிரகாசம் இல்லைன்னா அங்கே விளக்கு எரியல. இங்கே ஆசாரியன் தான் இப்போ முதல்ல தப்பு பண்ணியிருக்கிறான். எபிரேயர் 9:8-9:10.
அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த கூடாரம் அந்த கூடாரம் அக்காலத்திற்கு உதவுகிற
இக்காலத்திற்கு உதவுகிற
என்ன
நடக்குதுன்னா, முதலாம் கூடாரத்துல விளக்கு பத்த வைக்க மாட்டேங்கிறான். ஆனா இது எப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், இதை அப்படி பண்ணணும் சொல்லிட்டு சரீரத்திற்கேற்ற சடங்குகளை சொல்லி கதையை
ஓட்டிடுறான்.
ஆமா, சரீரத்திற்கேற்ற சடங்கு. ஆமா, திடப்படுத்தல் அது இதுன்னு பேரை மாத்தி 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 சொல்லி எப்படி
ஒப்பேத்திடுறான்.
இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போஸ்தலன் பவுல் ஆவியில் நிறைஞ்சு இது எழுதியிருக்காரு. அது மனசாட்சியை சுத்தமாக்காது, அது வந்து மனசாட்சியை பூர்ணப்படுத்தாது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் நம்மளுக்கு இதனுடைய பொருளுக்கு வருவோம். நாம பொருள் வந்து விளக்குக்கு தினந்தோறும் எண்ணெய் ஊற்ற வேண்டும், அப்புறம் ஓய்வு நாள்தோறும் மேசையின் மேலே ஓய்வு நாள் அப்பங்களே அடுக்கி வைக்க வேண்டும். ஆசாரியுடைய வேலை தினந்தோறும் எண்ணெய் ஊத்துறதுன்னா எப்படி ஊத்தலாம்? தினந்தோறும் எண்ணெய் ஊத்துறதுனா முதலாவது விளக்குன்னா என்னன்னா நம்முடைய கண். முதலாவது விளக்குன்னா நம்ம கண். விளக்கு தூண்னா ஒவ்வொருத்தருடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அந்த காரியங்கள் அவங்கவுங்களுக்கு புரிஞ்சது. இப்போ கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அப்போ கண் வந்து தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கண்ணுக்கு வந்து தினந்தோறும் எண்ணெய் ஊற்றணும். எப்படி எண்ணெய் ஊற்றலாம்? தினந்தோறும் தவறுகளை திருத்திக் கொள்வது. சங்கீதம் 141:5. சங்கீதம் 141:5. போதும். விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறு செய்யும் போது அந்த தவறை தேவனுடைய வார்த்தையினால சுட்டி காட்டி அவனை சீர்படுத்துவது, அல்லது அவனை மணந்திருப்பது. அப்படின்னா தினந்தோறும் மனசை மணந்திருமிட்டே இருக்கணும். அதுதான் அன்றாட பலி. அன்றாட பலினா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குறைகளை சரியாக்கி மனந்திரும்பி நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும். அதுதான் அன்றாட பலி. ஆனால் இதை வந்து இன்னைக்கு சபையில் பிரசங்கம் பண்ணுறாங்களா? அன்றாட பலி இன்னைக்கு இல்லை. அப்படின்னா பாவத்தை குறித்து உணர்த்தும் பிரசங்கம் இல்லை, அல்லது பாவத்தை சுட்டி காட்டும் பிரசங்கம் இன்னைக்கு இல்லை. பாவத்தை பற்றி பேசுனா ஜனங்க சபைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாவத்தை பற்றியே பேச மாட்டாங்க, நியாய தீர்ப்பு பற்றியே பேச மாட்டாங்க. நியாய தீர்ப்பு பற்றி பேசுனா ஜனங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் எப்போ பாரு சாபத்தையே விட்டுட்டுருக்காரு அப்படிம்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நீ தினந்தோறும் அவர்களுக்கு அவருடைய பாவங்களை தெரிவி, அவருடைய குறைகளை தெரிவித்து அவங்கள மணந்திருப்பு அப்படின்னு ஆண்டவர் ஆசாரியனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ தினந்தோறும் மனுஷன் செய்கிற தவறுகளை திருந்தி மனந்திரும்பி நீதியின் கிரிகளை செய்யும்போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கும், அல்லது அவனுடைய நீதியின் கிரிகள் பிரகாசமாக இருக்கும். சங்கீதம் 94:13. முதலாவது சபையில வந்து தவறு செய்யும் போது அது சுட்டி காட்ட வேண்டும். தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக நடைபெறுகிற காரியங்களை சபையிலே அறிவிக்க வேண்டும். அப்பதான் வந்து மனுஷன் சீர்பட முடியும். யார் எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னா இது என்ன சண்டை கடையா அல்லது கேளிக்கை இடமா? இன்னைக்கு நிறைய இடம் வந்து அப்படிதான், யார் எப்படி வேணால் வரலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், பாட்டு பாடி கைதட்டி வாபாச்சனம் எடுத்தால் போதும் நீ பல்லவத்துக்கு போயிடுவேன்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படியாக இன்னைக்கு சிக்ஷித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தில் இருக்கிற சிக்ஷைய சபையில் இன்னைக்கு யாரும் பிரசங்கம் பண்ணுறதில்லை. பிரசங்கி 9:8 பிரசங்கி 9:8
உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக.
அப்படின்னா வஸ்திரங்கள் வெண்மையா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், தினந்தோறும் துவைக்கணும். தினந்தோறும் துவைக்கணும்னா
அதனுடைய
பொருள் தேவனுடைய கற்பனையின்படி நாம செய்யணும். தேவனுடைய கற்பனையை கை கொண்டு நம்ம தினந்தோறும் மனம் திரும்பணும். என்ன பைபிள்ல வெளிப்படுத்த புத்தகத்துல இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, தங்களுடைய வஸ்திரத்தை சுத்தம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக தங்களுடைய வஸ்திரத்தை சுத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ தினந்தோறும் வஸ்திரம் வெண்மையா இருக்கணும்னா தினந்தோறும் நம்முடைய நீதியின் கிரியைகளை நாம் திருத்த வேண்டும். நாம் நன்மை செய்ய பழக வேண்டும். தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. எப்பவுமே தலைக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது எழுத்தின்படி போட்டால் கொஞ்சம் நல்லது, ஆவிக்குரிய நன்மையும் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லது. தினந்தோறும் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை திருத்திக்கிற மனசு நம்மளுக்கு வந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதனால தான் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. ஆனால் சாலமன் ராஜா இந்த காரியத்தை எழுதினார், ஆனால் அவர் தலைக்கு எண்ணெய அவர் வச்சுக்கல, அவர் வேண்டான்ட்டார். அதனால சாலமோனுடைய ஞானம் முக்காவாசி வந்துச்சு. முழுமை அடையும் போது தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக செயல்படும் போது தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கிறார், அவனுடைய தவறை அவனுக்கு உணர்த்துகிறார். ஆனால் அவன் மனம் திரும்பலை. மனம் திரும்பாமல் தன்னுடைய அதிக ஞானத்தில் அப்படியே போய் அவனுடைய ராஜ்யம் உடஞ்சி போச்சு. அவனுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரிக்கப்பட்டாங்க, தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. அதனால் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாம் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்ப வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16-17 2 தீமோத்தேயு 3:16-17 போதும். அப்போ தேவனுடைய மனுஷனை தேறினவனாக இருக்கணும்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் முழு ஊழியக்காரனாக இருக்கணும்னா 4 பரிசு எழுதணும். இங்கே எல்லா ஊழியக்காரனும் அரியர்ஸ் வச்சு தான் இருக்கிறான். ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதி எழுதி பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கிறான். அதுக்கு ஃபுல் மார்க் எல்லாம் போட்டுடுறாங்க. பாக்கி 3 சப்ஜெக்ட் விட்டுட்டான். ஊழியக்காரன் எந்த சப்ஜெக்ட் எழுதுறான், உபதேசம். உபதேசம் மட்டும் அது ஊழியக்காரங்கிட்ட இல்லை, போலீஸ்காரனும் சொல்கிறான், ரோட்டில் போகிறவனும் வர்றவனும் சொல்கிறான், எல்லாரும் தான் சொல்கிறான். பாக்கி 3 சப்ஜெக்டில் ஊழியக்காரங்கள்லாம் ஃபெயிலு. அப்போ ஊழியக்காரன் தேர்ந்தவனாக முடியாது. அவன் எந்த நற்கிரியை செய்ய முடியாது. மூணு சப்ஜெக்ட் என்னன்னா, கடுங்கு கொள்ளுதல், சீர்திருத்துதல், நீதியை படிப்பிக்குதல். முதலாவது அவன் தவறை கண்டித்து உணர்த்த வேண்டும். அதுக்கப்புறம் அந்த தவறுக்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் உண்மையான நீதினா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த மூணு இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்திலேயே கிடையாது. பைபிளில் இருக்குதுங்கிறது தெரியும், ஆனால் அது எத்தனை பேர் வாசிச்சிருப்பாங்கங்கிறது தெரியாது. ஆனால் எல்லாம் உபதேசம் பண்ணதுக்கு தான் எல்லாம் ரெடியாக இருக்கிறான். நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு தவறு பண்ணும்போது போலீஸ்காரன் சொல்கிறான், நடந்து போகிற ஒருத்தன் சொல்கிறான். எங்கே போனாலும் இலவசமாக கிடைக்கக்கூடியது உபதேசம். அது யாருக்கிட்ட வேணாலும் கிடைக்கும். அதை ஊழியக்காரன் பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனுடைய தகுதிக்கு கடிந்து கொள்ளுதல், வேத வசனத்திலிருந்து ஒரு மனுஷனை கடிந்து கொள்ளணும், வேத வசனத்திலிருந்து அவனை சீர்திருத்த வேண்டும், வேத வசனத்திலிருந்து நீதியை சொல்லி கொடுக்க வேண்டும். அவன் தான் தேறின ஊழியக்காரன். உபதேசம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிற ஊழியக்காரன் எதுக்கு ஊழியம் செய்கிறான்? வசனம் சொல்லுது வயிற்றுக்கு தான் ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லுது. சோத்திரம். எரேமியா 23:14-17. எரேமியா 23:14-17. போதும். அப்போ எருசலேமில் தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடி பொல்லாருடைய கைகளை திடப்படுத்துகிறார்கள். இதுதான் திடப்படுத்தல் கூட்டத்தில் நடக்கிறது. திடப்படுத்தல் கூட்டத்துக்கு போகிறாங்க எல்லாரும். திடப்படுத்துதல் எதுக்கு? செய்கிற தப்பெல்லாம் வாதத்திலிருந்து, அவர் இந்த தப்பு பண்ணியிருக்காரு, இந்த தீர்க்கதரிசி இந்த தப்பு பண்ணியிருக்காரு, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நம்ம செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ட்டு இல்லாத காரியத்தை சொல்லி 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 ஒருவனையும் மனம் திரும்புவதற்குள்ள வழி நடத்துறதில்ல. அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வேதத்திலிருந்து நியாயப்படுத்துகிற கூட்டம் தான் திடப்படுத்துதல் கூட்டம். ஒருத்தனையும் மனம் திரும்புவதற்குள்ள வழி நடத்துறதில்ல. ஏன்னா மனம் திரும்புவதற்குள்ள வழி நடத்தினா இவனுக்கு காணிக்கு கிடைக்காது, அடுத்த வாரம் வராமல் போயிடுவான். என்ன பாஸ்ட் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட காரியம். அவர் வந்தால் ஏதோ பிரசங்கத்திலேருந்து ஆசீர்வாதம் சொல்லணும், ஆண்டவர் கிருபியாக இருக்கிறார், மன்னிக்கிறார், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர்னு அப்படி தான் சொல்லணும். அதை விட்டு போட்டு சிஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, பிரதர் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு அவர் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவங்கவுங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் நிறையா, அது அவங்கவுங்களையே பார்த்து அவங்கவுங்கள தெரிவிக்கணும். அது கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கு, அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு வழியில் போயிட்டுருக்காங்க. ஊழியக்காரங்க என்ன பண்ணுறான், அதுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துறதில்லை, மனம் திரும்புதலை பற்றி பேசுறதில்ல, நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறதில்ல. அப்படி இருக்கும்போதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள்லாம் பொல்லாத காரியங்கள்லாம் ரொம்ப திடமாக இருக்காங்க. பரவாயில்ல, பைபிள் இப்படியெல்லாம் வசனம் இருக்குதா, நம்ம நினச்சா நம்ம செய்கிறதுக்கு வந்து பைபிள் ஆதாரம் இல்லைன்னு நினச்சா, ஓ இந்த மாதிரி பாவமெல்லாம் தீர்க்க தரிசிகளாம் செஞ்சுருக்காங்களா, ஓ தாவீது பண்ணியிருக்காரா, ஓ சாலமன் பண்ணியிருக்காரா, அப்போ நம்மளும் பண்ணலாம், அதனால் ஓ மோசே பண்ணியிருக்காரா, பரவாயில்ல பரவாயில்ல, அவங்களாம் பரிசுத்தவான்களாக இருக்காங்க, அப்போ நாமளும் இந்த மாதிரி பாவமெல்லாம் பண்ணும்போது நம்மளும் நீதிமானத்தை இருக்க முடியும், அதெல்லாம் சாதாரண மனசு இயல்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தன் செய்கிற பாவத்தில் திடமாக இருந்துக்கிட்டு ஒருத்தரும் மனம் திரும்ப மாட்டேங்கிறான். அதுக்கு காரணம் யார்? ஊழியக்காரன் தேவனுடைய நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்து பேசவில்லை. 23:17 வாசிப்போம். பாருங்கப்பா, சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு எந்த தண்டனையும் வராது, எந்த ஆபத்தும் வராது. ஆண்டவர் மேலே மேலே தான் ஆசீர்வதிச்சு கொண்டு போவார். ஆசீர்வதிச்சு கொண்டு போய் என்ன பண்ணுவார், மழை மேலே நிற்க வச்சு ஒரே தள்ளி விட்டுவார். இன்னைக்கு கீழ்படியாம போய் இந்த சின்ன பிள்ளைய செல்ஃபி எடுத்து எடுத்து இன்னைக்கு நிறைய செல்ஃபி எடுக்கிறதுல நிறைய பேர் சாகுறான் பாவம். அந்த மாதிரி தன்னைத்தானே நீதிமானு சொல்லி நியாயகரிச்சு நீதிமான் ஆகி சமாதானம் சமாதானம் சொல்லி மனம் போன போக்கில் போய் பொள்ளாப்பு வராது வராதுன்ட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், பெரிய பொள்ளாப்பில் போய் மாட்டிக்கிறான். அதனால் முதலெல்லாம் வந்து 20-25 வயசில் பண்ணுற தப்பெல்லாம் இன்றைக்கி 12-13 வயசுலேயே ஸ்கூலுக்கு கட்டடிச்சு போயிட்டு இன்றைக்கி எல்லாம் தப்பு பண்ணிட்டு வராங்க. ஸ்கூலில் இன்றைக்கி அட்டண்டன்ஸ் எடுத்து பார்த்தாச்சுன்னா நிறைய பசங்க வர்றதில்லை, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஆப்சண்ட், எங்கே இருக்கிறானோ எல்லாம் சுற்றிட்டு கிடக்குறான், எல்லாம் டீச்சரை வந்து மிரட்டுறானு எல்லோரும் சேர்ந்து. இதெல்லாம் நீ கேட்காத, ஏழு எட்டாம் வந்து என்னெல்லாம் கேட்காத, அது எங்கே சௌரியம்
அப்படிதான்.
ஆமாம், சில இடங்களில் சில வாதியாரெல்லாம் அடிச்சே போட்டிருக்காங்க.
ஆமாம்,
இன்றைக்கி அந்த மாதிரி வந்திருக்காங்க. சபையிலையும் அதே மாதிரி தான், சபையில் 1008 இது நடக்கும். ஊழியக்காரரு அவர் பார்த்து பிரசங்க புக்குன்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்து பிரசங்கம் பண்ணிக்க வேண்டியது தான். நாங்கள் வருஷம் வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மனம் திருப்புவோம், இல்லைனா ஜனவரி 1ஆம் தேதி ஒரு வாக்குத்த வசனம் கொடுத்தா அதுக்கு ஒரு பொருத்தனை எடுப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நாங்கள் எப்படி வேணால் இருப்போம். அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா போ, நீண்ட நெடு முழங்கால நின்று பாவ அறிக்கை பண்ணுவாங்க, அப்புறம் அவ்வளவுதான். இப்படியாக இன்றைக்கு தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் பாழாக்க மறுவருக்கு. நியாய தீர்ப்பை குறித்து பேசாமல் அல்லது கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கத்தை பண்ணாமல் வேற என்ன காரியத்தை சபையில் சொன்னாலும் சரி, இதெல்லாம் பாழாக்க மறுவருப்பு. பாழாக்க மறுவருப்புங்கிற வரிசையில் கள்ளத்தீர்க்க தரிசனம், கள்ளத்தீர்க்க தரிசிகள், அந்திகிறிஸ்தனுடைய உபதேசங்கள், மனுஷனுடைய உபதேசங்கள், பைபிளுக்குள்ளே இல்லாமல் வெளியிலிருந்து வர்ற உலக கதைகள், சாட்சிகள், அப்புறம் இப்படி என்னென்ன காரியம் இருக்குதோ அப்படின்னா, தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், தினந்தோறும் மனுஷனை வந்து மனம் திரும்புறதற்கு அவனுடைய பாவத்தை கடிந்து கொண்டு அவனை நல்வழிப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ணலாம், சரி என்ன என்ன 1-2-3 வருஷம் இருக்காது பார்ப்போம், தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலை செய்யலன்னு என்ன நடக்குது, அதுக்கப்புறம் ஓய்வு நாளுக்கு போகலாம். ஆமாம், நீதிமொழிகள் 1:23, நீதிமொழிகள் 1:23,
என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
ஆ, போதும். ஒருத்தன் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணும், மனம் திரும்பணும், செய்கிற பாவத்திலேருந்து மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பினாதான் அவனுக்கு பரிசுத்தாவி ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கப்புறம் அதோடு கூட தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறார். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கானா அல்லது தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கானா அப்படின்னா அவன் கண்டிப்பாக மனம் திரும்பியிருப்பான். மனம் திரும்பாத ஒருத்தனுக்கும் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கறதில்ல, பரிசுத்தாவியும் கொடுக்கறதில்ல. இன்னைக்கு பரிசுத்தாவி இருக்கிற மாதிரி ஆட்டம் போடுறானே, அதெல்லாம் வெறும் அந்நிய பாஷை தான். அது இந்த உலகத்தில் இருக்கிற யாருனாலையும் வியாக்கியானம் பண்ண முடியாது. அதை மற்றவனை பார்த்து நானும் பரிசுத்தமாக இருக்கிறேன் நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த பஸ் ஓடும்போது எப்படி என்ன பண்ணான், இந்த பஸ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அப்படியே குலுங்கும். அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள வல்லமை இருக்குது, எனக்குள்ள ஆண்டவர் அருள் இருக்குது அப்படின்ட்டு இந்து கோயிலில் பூசாரி சாமி ஆடுற மாதிரி இன்னைக்கு எல்லாம் ஆடி காமிக்கிறான், இப்படி 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 இப்படின்னு. தேவனுடைய உண்மையான ஆவியை பெற்றதுக்கு உண்டான ஒரு சாந்தமும் மனத்தாழ்மையும் ஒன்றுமே இல்லை. அப்படியே அந்நிய பாஷையில் அப்படியே ஆட்டம் போட்டு சாதாரணமானா பரவாயில்ல, சிலவங்களாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த பாலாக்கு மறுவெறுப்புங்கிறத பாட்டு ஒன்று பாடி அந்நிய பாஷையை பேசிட்டா தெரியும் அந்த பாலாக்கு மறுவருப்புடைய ஆவி எத்தனை பேத்துக்குள்ள இருக்குதுன்னு. ஆமாம், அவனும் அதே மாதிரி இருப்பான். பாலாக்கு மறுவெறுப்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த ஜனங்களும் அப்படியே இருப்பாங்க. அந்த பாலாக்கு மறுவெறுப்பு அந்த ஜனங்களை பார்த்தா போதும், அப்படி ஒரு அருவறுப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு பாகால் பலிபீடத்துக்கு முன்னால் எப்படி ஆட்டம் போட்டாங்களோ அதே மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் தேவனுடைய ஆவி இல்லை. தேவனுடைய ஆவி இருந்தால் சாந்தம் அமைதலும் உள்ளவராக இருந்து அது நீதியை நடப்பிக்கும். புறஜாதி ஒருத்தன் வந்தானா பரிசுத்தாவியினால் நாம் நற்கிரியை செய்யும்போது அல்லது தீர்க்க தரிசன வசனங்களை பேசும்போது புறஜாதி வந்தானா மனம் திரும்பணும், அவன் மனசாட்சி குத்தப்படணும், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அதுக்கு பதிலாக புறஜாதி என்ன பண்ணுறான், வெளியில் நின்று கை தட்டி பாட்டு சிரிக்கிறான், இதனால் அது இப்படி ஆடுறாங்களே, நம்ம ஊர்ல எல்லாம் பூசாரிக்கு சாமி வந்துச்சுன்னா ஆடுவாங்களே அந்த மாதிரி எல்லாருமே ஆடுறாங்களே, இங்கே பூசாரி ஆடினா பரவாயில்ல எல்லாருமே ஆடுறாங்களா அப்படிம்பாங்க, நம்ம ஊரில் பூசாரி மட்டும்தான் ஆடுவார் இங்கே எல்லாரும் ஆடுறாங்க அப்படின்னு. ஐயோ இந்த இதுக்குள்ளே போகக்கூடாது, நாம இவங்க கூட போனோம்னா அவ்வளோதான் நம்மளையும் பைத்தியம் பிடிச்சி ஆட வச்சிருவானுகா அப்படின்ட்டு நீ நிறைய பேர் கிறிஸ்தவங்க ஆகிறதுக்கே பயப்படுறாங்க, சர்ச்சுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. அதனால் வந்து நிறைய கிறிஸ்தவங்களுக்கு நீங்கள் நிறைய பக்கம் வீடே கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி சேட்டைகளை பண்ணுவாங்க. அதனால் நிறைய பக்கம் சபை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு வரும். காரணம் என்னென்னா இப்படி தேவையில்லாத ஆட்டம் போட்டுட்டு இருந்தால் யாத எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அதனால் பாலாக்கு மறுவேற்பை கொண்டு அங்கே ஸ்தாபிச்சாச்சு. யார், பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்கள், லேவியின் உடன்படிக்கையை தள்ளினவர்கள், தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற ஜனங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையான மனம் திரும்புதலுக்கு கேற்ற நியாய தீர்ப்பையும் கடிந்து கொள்ளுதல் உபதேசத்தையும் அறிவிக்காமல் வேறு உலகத்தில் இருக்கிற என்னென்னையோ கதையை சொல்லி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸுக்கு, அது வேறு காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்குதாமா, ஃபஸ்ட்டு சர்வீஸ் நடக்குதாமா செகண்ட் சர்வீஸ் நடக்குதாமா, என்ன சினிமா தேட்டரில் ஷோ போடுற மாதிரி மார்னிங் ஷோ இருக்குது, நூன் ஷோ இருக்குது, ஈவினிங் ஷோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த கேளிக்கை விடுதியில் நடக்கிற மாதிரி இன்றைக்கி எப்போ வேணாலும் வந்து உட்காந்து நீ எப்போ வேணாலும் ஆட்டம் போட்டு போகலாங்கிற மாதிரி வச்சுட்டானுங்க. ஏன்னா நிற்கிறதே பாலாக்கு மறுவேற்பாச்சு, அது அடுத்தவனுக்கு என்ன புரிய போகுது அடுத்தவனுக்கு தெரியாது. அப்படியாக தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படும். அப்புறம் அதோடு கூட தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 51:11, சங்கீதம்
51:11
போதும். தாவீது பாவம் பண்ணிட்டான், உடனே போய் பாவ அறிக்கை செய்யறான், மனம் திரும்புறான். மனம் திரும்பும் போது ஒரு விண்ணப்பம் வைக்கிறான், என்னன்னு, உம்மை என்னுடைய உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும். அப்ப பாவத்துக்கு மனம் திரும்பலைன்னா ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்னன்னு
கேட்டீங்கன்னா
ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவனை தள்ளிடுவார். அதுக்கப்புறம் பரிசுத்தாவி அவங்ககிட்ட வந்து எடுத்துருவாரு. இல்லை அந்த ஆவி வரும்போதே தெரிஞ்சுக்கலாம். அப்போ பரிசுத்தாவி ஆண்டவர் எடுத்துருவாரு, தேவனுடைய சமூகத்தை விட்டு ஆண்டவர் தள்ளிடுவார். ஒருத்தர் கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் தள்ளப்படுவான், அவனிடத்தில் இருக்கிற பரிசுத்தாவியும் எடுத்துக்கொள்ளப்படும். மத்தேயு 5:14-16
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிழ்வுபடுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது.
போதும், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா நீதியின் கிரியைகள் முன்னேறிட்டே வரும். எப்படி விளக்குக்கு எண்ணெய் இல்லைன்னா அமைஞ்சு போகுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வர்ற தவறுகளை, சின்ன சின்ன தவறுகளை, குறைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம திருத்தி கொள்ளும் போது மட்டும்தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற நீதியின் கிரியைகள் மற்றவர்களுக்கு புரியும் அல்லது வெளிப்படுத்த முடியும். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதனால இருட்டிலே அலைகிறான். அதனால தான் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடரேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஏன்னா அவன் கண்ணில் வெளிச்சம் இல்லை, தேவ தரிசனம் இல்லை. தேவ தரிசனம் வர்றதுக்கு என்ன பண்ணும், முதலாவது ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அவன் தினந்தோறும் எண்ணெய் ஊற்றணும். சரீரமாகிய இந்த விளக்குக்கு தினந்தோறும் கடிந்து கொள்ளதில் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவன் கண் பிரகாசமாக இருக்கும், அப்படின்னா அவனுடைய தரிசனம் பிரகாசமாக இருக்கும். அப்போ தரிசனம் பிரகாசமாக இருக்கும்போது நீதியின் கிரியைகள் நிறைய அவங்ககிட்ட வந்து வெளிப்படும். இன்றைக்கி நீதியின் கிரியைகள் வெளிப்படாமல் எங்கிட்டையும் விளக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மரக்காலில் மூடி வச்சுருக்கிறான், கட்டில் கடியில் வச்சுக்கிட்டு நல்லா உட்காந்து தூங்கிட்டுருக்கிறான். விளக்கு தான் இருக்குது, எரிஞ்சால் யாருக்கு வெளிச்சம் தெரியும்? யாருக்குமே தெரியாது, ஏன்னா விளக்கு அணைஞ்சு கிடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, த யோவான் ஸ்நானகன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஊழியக்காரங்களாம் எழுந்து பிரகாசிக்கிற வழக்காக இருக்காங்க. அதுக்கு பதிலாக இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எரிஞ்சு பிரகாசித்தாங்க ஒரு காலத்தில், ஆனால் இன்னைக்கு அந்த வழக்கு எப்படி இருக்குது? அணைஞ்சு போச்சு, இருட்டாச்சு. விளக்கு அணைஞ்சா என்ன என்ன பண்ணோம்? தானே வேலை எண்ணெய் இல்லாமல் அமைஞ்சா என்ன பண்ணோம்? ஆ, புகை வந்துக்கிட்டே இருக்கும். அதான் வந்து புகைகிற கொல்லிக்கட்டைகள் ஏசையால் இருக்குது. இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகள், ஒன்று வந்து அந்தி கிறிஸ்து, இன்னொன்று வந்து கள்ளத்தீர்க்க தரிசிகள். நான் ஒரு காலத்தில் ஊழியம் செஞ்சேன், ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்தேன், என் ஆண்டவர் இப்படி வச்சுருந்தார் அப்படி வச்சுருந்தாருந்து சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புகைகிற கொல்லிக்கட்டைகளாக தான் இருக்காங்க. அது தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவங்களுக்கு சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிற்கத்தகாத பொருள் நின்றுட்டு இருக்குது, பாழாக்க மறுவறுப்பு நின்றுட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க தரிசனத்தில் மட்டும்தான் அவங்களுடைய அந்த புகையிற கொல்லிக்கட்டையினுடைய புகை வந்து அவங்களுடைய கண்ணில் வந்து தான் அது தாக்கும். அவங்களுக்கு தான் அது ஈஸியாக வந்து உணர்ந்து கொள்ள முடியும், எளிமையாக உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அந்த புகையிற கொல்லிக்கட்டை கூட சேர்ந்து இவனை ஆட்டம் போடுவான். ஏன்னா அதே பாழாக்க மறுவறுப்புனா அவனுடைய ஆவி ஆத்மா அவனுடைய ரட்சிப்பை பாழாக்கி அவங்களை பாதாளத்துக்கு நேரம் வழி நடத்திட்டு இருக்கிறது. அப்படியாக தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் போகும்போது அல்லது கடிந்து கொள்ளுகிற உபதேசத்தையும் மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அல்லது இந்த பிரசங்கத்தை சபையில் செய்யாமல் வேற என்னென்ன பிரசங்கம் பண்ணாலும் அதெல்லாம் பாழாக்கு மறுவறுப்பு தான் மாறும். அதனால் இன்றைக்கு பாழாக்கு மறுவறுப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சபையினுடைய பிரசங்கத்தில் கள்ளத்திற்கு தரிசனங்களும் போலி உபதேசங்களும் மனுஷனுடைய கட்டுக்கதைகளும் இப்படியாக வந்து 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 எல்லாத்தையும் ரட்சிப்பை பாழாக்கி அருவறுப்பாக்கி அவங்களை பாதாளத்துக்கு நேராக தள்ளிவிடுகிறது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஜையின் மேலே ஓய்வு நாள்தோறும் அடுக்கி வைக்கிற சமூகத்து அப்பங்கள். இப்போ தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலையோ இல்லை, அந்த ஓய்வு நாளில் செய்ய வேண்டிய எப்படி செய்வான் மனுஷன்? அந்த ஓய்வு நாளுடைய காரியங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது? அதை பார்த்தீங்கன்னா ஏசையா 29 நினைக்கிறேன். ஏசையா 28 7-9 வாசிப்போம்.
ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தட்டி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதி மயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயத்தில் இடர்கிறார்கள். போதனை பீடங்களெல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முறை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கும் ஆமே.
போதும். இப்போ மேஜையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மேஜையெல்லாம் எப்படி இருக்குது? அசுத்தத்தினாலும் நிறைஞ்சிருக்குது. ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை அடுக்கி வைக்கிற மேஜையில் மனுஷன் என்ன பண்ணுறான்? வாந்தி எடுத்து வச்சுட்டான். ஆமாம், வாந்தினா எப்படி வாந்தி? பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தா எப்படி இருக்கான்? அந்த காதி. சரி, ஓய்வு நாள் தோறும் அடிக்க வைக்கிற சமூக தப்பங்கள் மொத்தம் 12. லேவி ராகமம் 24 அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். லேவி ராகமம் 24:1-4 வரை.
கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிடித்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியில் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்றக்கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை.
செல்ல வேண்டிய நித்திய கட்டளை.
ஆமா, செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்துவிளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைத்து கடவன். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 1/10 பங்கும் மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கிடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போடக்கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபக குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாக இருக்கும்.
போதும். இப்போ ஓய்வு நாள் தோறும் இல்லை தினந்தோறும் விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதுனா என்னன்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ ஓய்வு நாள் தோறும் அப்பத்தை சுட்டு மேஜையில் வைக்கணும், அதனுடைய பொருள் என்னவா இருக்கும்? அது இல்லை, இங்கே வந்து ஓய்வு நாள் தோறும் நீ புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அங்கே மேஜையின் மேலே அடிக்க வை. யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆமா, ஊழியக்காரங்க வேலை. அப்படின்னா பொருள் என்ன? ஓய்வு நாள் தோறும் மேஜையின் மேல அப்பத்தை வைக்கிறதுனா என்ன? அது ஒரு வாரம் இருக்கும், அந்த அந்த அப்போ ஒரு வாரத்துக்கு இருக்கும், அப்புறம் அடுத்த வாரம் ஓய்வு நாள்ல மாத்திடுவாங்க. அப்படி இல்லை, இல்லை அது இல்லை. ஓய்வு நாள் தோறும் சமூக தப்பங்களை நீ அடுக்கி வைக்க வேண்டும், அது கர்த்தருக்கு ஞாபகக்குறியாக இருந்து அது இருக்க வேண்டும். அது தலைமுறை
தலைமுறை,
அது பைபிளில் எல்லா பக்கம் தானே இருக்குது. ஓய்வு நாள் தோறும் செய்ய வேண்டிய காரியம். ஆமாம், வச்சிருக்கிறான், அதனால தான் பேசிட்டு
இருக்கிறான்.
ஆனா அது அர்த்தம் சொல்லணும் இல்ல, கரெக்டான வசனம் அர்த்தம் வரணும் இல்ல. நான் என்னமோ ஓய்வு நாள் தோறும் அப்பதான் கொடுக்கறேன், ஆனா அந்த பொருள்
என்ன?
ஆமாம், எல்லாமே ஆத்மாவுக்கு வேண்டிதானே. ஆத்மாவுக்கு கண் தெரியறதுக்கு தான் விளக்கு வச்சுருக்காரு. ஆத்மாவுக்கு கண் தெரியறதுக்கு தான் விளக்கு வச்சுருக்காரு. ஆத்மாவுக்கு பசியாக தான் சாப்பிட்றதுக்கு தான் அப்பத்தை வச்சுருக்காரு. அது அப்படின்னா என்ன? இல்லை, நித்திய ஜீவாத்தில் ஓய்வு நாள் தான் மாறிட்டே இருக்குதா? அதான் முதல்ல சொல்லியாச்சு. ஓய்வு நாள் தோறும் அடுக்கி வைக்கிற அப்பன்னா ஓய்வு நாள் பிரமாணங்கள். உண்மையான ஓய்வு நாள் பிரமாணம்னா 1000 ஆண்டு ஆச்சு, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனங்கள், அதான் ஓய்வு நாள். இன்னைக்கு யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சுண்டான வசனங்களை இன்னைக்கு பேசுறான் ஓய்வு நாள் தோறும்? ஓய்வு நாள் பிரமாணங்கள் பைபிளில், ஓய்வு நாள்லாம் இது இது செய்யணும், இது இது செய்யக்கூடாதுன்னு கட்டளை இருக்குது. அந்த கட்டளை இன்னைக்கு யார் பேசுகிறான்? இல்லை, தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலையே செய்யலை, அப்புறம் இங்கே ஓய்வு நாளில் இருக்கிறது செய்ய முடியும். ஓய்வு நாளில் வாந்தி எடுத்து வச்சுருக்கிறான். ஓய்வு நாளில் வாந்தி எடுத்து அவனுடைய அறிவறுப்பை காட்டுறான். என்னுடைய இருதயத்தில் என்னென்ன இருக்குதுங்கிறத பாருங்க அப்படின்ட்டு மைக் செட்டை போட்டு இன்னைக்கு வாந்தி எடுக்கிறான். வாந்தி எடுத்து எல்லா ஊர் கதை உலக கதையும் வாந்தி எடுக்கிறான். ஓய்வு நாள் தோறும் அடுக்கி வைக்கிற அப்பங்கள்னா ஓய்வு நாள் பிரமாணங்கள், ஓய்வு நாளில் செய்யக்கூடியது, ஓய்வு நாளில் செய்யக்கூடாதது அப்படின்ருக்கு. அது உண்மையான ஓய்வு நாள்னா ஆயிரம் ஆண்டு ஆட்சி அல்லது தேவனுடைய ராஜ்யம். எசேக்கியேல் 22 அதில் 22 எசேக்கியேல் 22 26 அப்படியே கண்ணை மூடிக்கிறானாமா, அதெல்லாம் எங்கே நடக்க போகுது? ஆயிரம் ஆண்டாச்சு தான் எங்கே இந்த பூமியில் நடக்க போகுது? ஓய்வு நாளை பற்றி என்ன எழுதியிருக்குதுன்னா, அதான் ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசீர்வச்சிருக்காரு, ஓய்வு நாளில் அற்புதம் செய்யலாம், அது செஞ்செய்யலாம், ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு, எல்லா நாளையும் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு நாளுக்கு உண்டான வித்தியாசத்தையே காமிக்க மாட்டேங்கிறான். ஓய்வு நாளை பற்றி பைபிளில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே பிரமாணம் ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் இந்தந்த காரியம் செய்யலாம், இது இது செய்யக்கூடாது. அதனால் அன்றாட பலி, முதலாவது நியாய தீர்ப்பு அல்லது மனம் திரும்புதல் கேட்ட பிரசங்கம் இல்லை, அதுக்கடுத்தது ஓய்வு நாள் பலி அப்படின்னா ஓய்வு நாளினுடைய பிரமாணங்களை அறிவிக்கிறதில்ல. இப்படியாக இருந்து இன்றைக்கு சபையிலே பாலாக்கு மறுவறுப்பு நின்று கொண்டிருக்கிறது. இது யார் யார் ஆவிக்குரிய நிலைமையில் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், யூதேயாவுக்கு ஓடி போகணும். யூதேயானா தேவனுடைய பிரமாணங்கள், ஏன்னா யூதேயா வந்து எருசலேமில் இருக்கிற பட்டணம். அந்த எருசலேம் பட்டணத்துக்கு சியோன் எருசலேம் எல்லாம் பகுதியை சேர்ந்த இடத்துக்கு பேர் யூதேயா, யூத ஜனங்கள் வாசம் செய்கிற இடம். அப்போ யூதேயான்னு சொன்னால் பைபிளில் வந்து அதுக்கு தேவனுடைய பிரமாணங்கள். அப்போ உண்மையான தேவனுடைய பிரமாணங்களுக்கு கடந்து போக வேண்டும். அப்போ சபையிலே பரிசுத்தலத்திலே பாலாக்கு மறுவறுப்பு நிற்கிறத யார் யார் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், தேவனுடைய பிரமாணங்களுக்கு கடந்து போக வேண்டும். அப்போ தேவனுடைய பிரமாணத்தை வாசித்தா தான் மனுஷனுக்கு புரியும், அப்போ வாசிக்கலைன்னா மனுஷனுக்கு தெரியாது. அப்போ அதனால தான் வந்து வேதத்தை வாசிக்கும்படி ஆண்டவர் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி வந்து விசுவாசிகளும் வேதத்தை வாசிக்கிறதில்ல, ஊழியக்காரனும் வேதத்தை வாசிக்கிறதில்ல. வேதத்தை வாசிக்காதனால என்ன பண்ணுறான், அந்த கேட்ட பிரசங்க, இங்கே இருக்கிற கதை, அந்த கதை, இந்த கதை, எதையோ ஒரு கதை எப்படியோ ஜோடித்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எதையோ ஒன்று சொல்லி நேரத்தை போய்க்கிறான். அது பார்த்திங்கன்னா சில சபைகளில் பாட்டே பாடி முக்காவாசி நேரத்தை போய்க்கிடுவான். ஏதோ ஒன்று ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு அது பைபிள்லேருந்து உதாரணம் சொல்லாமல் உலகத்தில் இருக்கிற உதாரணத்தை சொல்லி எப்படியோ முடிச்சிருவான். இன்றைக்கி எல்லா இடங்களும் எப்படி தான் நடக்குது. அதனால் அன்றாட பலி நீக்கப்படுகிட்டு அப்படின்னா, அன்றாட பலினா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உபதேசமும் தேவனுடைய நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துகிற உபதேசமும் இல்லாமல் இருக்கும்போது அங்கு அன்றாட பலி இல்லை. அதுக்கு பதிலாக சபையில் என்ன இருந்தாலும் அது வந்து பாலாக்கு மறுவறுப்பு. பாலாக்கு மறுவறுப்புனா அவருடைய ஆவி ஆத்மாவை பாலாக்கி நேராக பாதாளத்துக்கு வழி நடத்துகிறது. அதனால் நாம் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி சபையில் இந்த மாதிரி யாராவது நிற்கிறதுன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு தான், பார்க்காதவங்களுக்கு கிடையாது. இந்த அறுவறுப்பு இங்கே நடக்கலை, இது நல்லா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ பரிசுத்த ஸ்தலத்திலே அறிவறுப்பு நடக்குதுங்கிறத மட்டும்தான் தேவனுடைய பிரமாணத்துக்கு கடந்து போக வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.